SBS தமிழ்.
வணக்கம் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன், ஜெயக்குமார் ராமசாமி, உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம் ரைசல், எங்களை அழைத்ததற்கு நன்றி.
வணக்கம் திரு ரைசல், எங்களை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி.
அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்குமான இலக்கியங்கள், திருக்குறள் அனைத்துலக இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாநாடை நடத்துகிறீங்க.
ஆமாம்.
இந்த மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் எப்படி உருவானது?
கடந்த முறை இந்த மாநாடு லிவர்பூல் இங்கிலாண்டில் நடந்தது. அதற்கு வேறு தலைப்பு வைத்திருந்தார்கள். திருக்குறள் தொடர்பான 5 மாநாடுகளை ஆசிய கல்வியகமும், சர்வதேச அனைத்துலக திருக்குறள் அமைப்பும் மொரிஷியஸில் இருக்கின்றது, சேர்ந்து 5 இடங்களில் செய்து கொண்டிருந்தார்கள். 6வது இடமாக நாங்கள் செய்கின்றோம். ஆனால் இது 4வது மாநாடு. என்ன காரணம் என்றால், திருக்குறள் ஒரு பொதுமறை, இது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எந்த கடவுளை பற்றியோ, எந்த அரசியலை பற்றியோ, எந்த நாட்டை பற்றியோ குறிப்பிடாமல் பொதுவாக குறிப்பிட்டு நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தக்கூடிய பல கருத்துக்களையும் பல அத்தியாயங்களையும் வைத்திருக்கின்றது. அந்த அளவில் திருக்குறளை அவர்கள் 5 இடங்களில் நடத்தி யுனெஸ்கோவுக்கு கொண்டு போவதற்காக, அதாவது யூனிவர்சல் லிட்ரேச்சர் என்று யுனெஸ்கோவை பொதுமறையாக அறிவிப்பதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு நான் லிவர்பூலில் சென்று இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் திருக்குறள் என்ற தலைப்பில் பேசினேன். அதாவது உணர்வுசார் நுண்ணறிவு திருக்குறளில் இருக்கக்கூடிய பாடல்களிலிருந்து எடுத்து அவற்றை பற்றிய கட்டுரையை நான் வாசித்தேன். அந்த சமயத்தில் இறுதி நாளில் என்னுடைய நிறைவுரை ஆற்றலின் போது திரு ஆறுமுகம் பரசுராமனும், அதற்கு பிறகு டாக்டர் ஜான் செம்வலும் சேர்ந்து, அடுத்த முறை நீங்கள் இதை ஆஸ்திரேலியாவில் செய்யுங்கள் ஒரு மாநாடு என்று கேட்டார்கள். எனக்கு திகைப்பாக இருந்தது, ஆனாலும் செய்வோம் என்று சொன்னேன். என்ன தலைப்பில் செய்யப்போகிறீர்கள் என்றார்கள். நான் கூடுமான வரைக்கும் அமைதி நல்லிணக்கம் தொடர்பான பல விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த தலைப்பில் திருக்குறள் என்னென்ன செய்திருக்கின்றது என்ற தலைப்பிலே நாங்கள் பொது தலைப்பாக வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். வந்தும் அதற்கான ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கவில்லை. ஏனென்றால் இது ஒரு அகாடமிக், அதாவது ஒரு கல்வி சார்ந்த ஒரு மாநாடாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அபாவமாக இருந்தது. பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ் ஆஃப் சிட்னி யூனிவர்சிட்டி, அதாவது சிட்னி பல்கலைக்கழகத்தில் அமைதி நல்லிணக்கத்துக்கான துறையில் இருக்கக்கூடியவர்களோடு நான் பழகி அவர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததனால் இந்த தலைப்பை பற்றி சொன்னபோது மிக ஆர்வமாக, நாங்கள் பல்கலைக்கழகமே இதை செய்கிறோம் என்று அந்த நல்லிணக்கம் அமைதிக்கான துறை வந்து முன்வந்தது. அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அடுத்து எங்களுக்கு பணபலம் என்ன என்று யோசிக்கும் போது, ஸ்ரேமாயா என்ற அமைப்பு, நாங்கள் வந்து அதற்கான முழு உதவியையும் செய்கின்றோம் என்று முன்வந்தார்கள்.
இப்போ இந்த மாநாட்டை யார் யார் அல்லது எந்த அமைப்புகள் நடத்துகின்றன?
தமிழ் வளர்ச்சி மன்றம் அதன் தலைமைத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு நாங்கள் தான் இந்த மாநாட்டுக்கு முழு முயற்சியையும் செய்து சிட்னி பல்கலைக்கழகத்தை இணைத்து கொண்டோம், ஸ்ரேமாயா அமைப்பை இணைத்து கொண்டோம். அதை தவிர SBS வானொலி, சிட்வெஸ்ட் பல்லின பல்கலாச்சார அமைப்பு, டீக்கின் பல்கலைக்கழகம், சிட்வெஸ்ட் மல்டிகல்ச்சுரல் சர்வீஸை தவிர NSW மல்டிகல்ச்சுரல் NSW ஆகிய அனைத்து அமைப்பும் சேர்ந்து இதை ஒரு முழு உருவாக்கம் கொண்டு வருவதில் நாங்கள் முயற்சி செய்து இப்போது 40 பேருக்கு மேல் கட்டுரைகள் அனுப்பியிருக்கின்றார்கள்.
சார், இப்போ இந்த மாநாட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெறப் போகின்றன?
இந்த மாநாட்டில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ள ஏதுவாக 4 வயதிலிருந்து 15 வயது வரை உள்ளோருக்கு ஓவிய போட்டி ஒன்றை நடத்தி வருகின்றோம். அந்த ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மாநாடு அன்று பரிசுகள் வழங்கப்படும். மற்றும் HSC 16 வயதிலிருந்து 18 வயது உள்ள மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி அதில் வெற்றி பெற்றோருக்கு மாநாடு அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.
சரி, இப்போ பேப்பர்ஸு, இப்போ கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட உள்ளன இல்லையா? யார் யார் வருகிறார்கள், அதாவது குறிப்பாக தமிழ் அறிஞர்கள், தமிழ் சார்ந்தவர்கள்?
இந்த மாநாட்டிற்கு அனைத்து உலகத்திலிருந்து நிறைய பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பேச்சாளர்கள் வருகிறார்கள், இலங்கையிலிருந்து வருகிறார்கள், மலேசியாவிலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கு டாக்டர் ஹியூ மெக்மடோமட் திருக்குறளை பற்றி பேசப்போகிறார். அதுவும் ஒரு ஆங்கிலேயர். நம் புத்தகத்தை படித்து அதில் இருக்கும் சிறப்பம்சங்கள், குறிப்பாக அமைதி மற்றும் நல்லிணக்கம் பற்றி அதில் இருக்கும் சில அம்சங்களை படித்து அதை பற்றி பேச சிறப்புரையாற்ற இருக்கிறார். இலங்கையிலிருந்து குறிப்பாக ஒரு தேரோ வர இருக்கிறார். அவரும் பீஸ் பற்றி நிறைய பேச இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சங்களாக இருக்கப் போகிறது.
சரி, இப்போ இந்த மாநாடு வந்து ஒரு புதன்கிழமை, அதாவது July 31 புதன்கிழமை நடக்கு இல்லையா? இப்போ அது வந்து வேலை நாள். அப்போ வந்து பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா கூட சில சிரமங்கள் இருக்கும் இல்லையா?
பல்கலைக்கழகம் இடம் கொடுக்கும் ஒரு நாளில் தான் எங்களால் இதை நடத்த முடியும் என்பதனால் அந்த புதன்கிழமையை நாங்கள் தவறவிட முடியவில்லை. ஆனால் நாங்கள் மேற்கு சிட்னியிலிருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் வாகன வசதி செய்து கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் 7:30 மணிக்கு வென்ட்வெத்வெல்க்கு அருகில் புகையிரத நிலையத்துக்கு அருகில் வந்தார்கள் என்றால் 60 பேரை ஏற்றிக்கொண்டு ஒரு வாகனம் வந்து திருப்பி அவர்களை பத்திரமாக கொண்டு போய் விடும். குறிப்பாக மூத்தோர் சங்கம் வந்து எங்களுக்கு 40 பேர் இதுவரைக்கும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்றைக்கு நாங்கள் அவர்களுடைய உணவு, மாலை, காலை, தேநீர் எல்லாவற்றையும் கவனித்து அவர்களை நல்லபடியாக திருப்பி கொண்டு விடுவது எங்களுடைய பொறுப்பு. இவ்வளவு பேரையும் சேர்த்து ஒரு கோடி தேரெழுத்து இந்த திருக்குறள் மாநாட்டை நாங்கள் நடத்தும் இந்த நேரத்தில் எல்லோரும் இதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதுடன் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் திருக்குறளை யுனெஸ்கோவுக்கு கொண்டு செல்வதற்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வந்து இந்த மாநாட்டின் ஊடக அனுசரணையாளர், மீடியா ஸ்பான்சர். அந்த வகையிலே வந்து மிகவும் பெருமையோடு நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றோம். நேயர்கள் நிச்சயமாக யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்க எல்லாம் கலந்துக்குவாங்க, கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி.
நன்றி ரைசல்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.